உட்காருவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் சத்தியமானவைகள், எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவைகள், எங்கள் வாழ்வை உமக்கு பிரியம் உள்ளதாக வணைக்கக்கூடியவைகள். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய திரு சித்திரத்தை நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் வெளிப்படும். உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் த கிரைஸ்ட். இந்த நாள் நான் ஆரம்பத்தில் சொன்ன வண்ணமாகவே இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள். பிகாஸ் வென் யூ டர்ன் த ஹிஸ்டரி யூ கேன் சீ த திஸ் டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபாடி. மிக முக்கியமான ஒரு நாளாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு 21 அதிகாரத்தில் அந்த நாளின் நடந்த நிகழ்வுகளை நடந்த வண்ணமாக மத்தேயு எழுதுகின்றார். மத்தேயுனுடைய வார்த்தைகளிலிருந்து ஒருவேளை நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேம் வீதிகளில் அங்கே கழுதை குட்டியின் மீது சவரியாக வந்து கொண்டிருக்கின்றார். அநேக நேரங்களில் ஆண்டவர் ஜனங்களுக்கு அற்புதம் செய்துவிட்டு மறைந்தவர், அல்லது ஜனங்களுக்கு உபதேசம் சொல்லிவிட்டு உடனே கடந்து சென்றவர், இன்றைக்கு வெளியரங்கமாக எருசலேம் வீதிகளில் வருகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய நேரம் வந்தது. அவர் அந்நியருடைய கரத்தில் உப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படுகின்ற நேரம் வந்தது என்பதை ஆண்டவர் புரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், மத்தேயு 21:4 வசனத்தை வாசியுங்கள். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் சேஸ் The Christ, the King is coming to you. உங்களுக்காக அங்கே ராஜாவாக இயேசு வருகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யார் இயேசுவை ராஜாவாக மாற்றியது? எப்பொழுது இயேசு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? எப்பொழுது அவருக்கு ராஜா என்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது? இயேசு பிறந்த பொழுதே இயேசுவை பார்க்க வந்த ஞானிகள் சொல்லுகிற வார்த்தையும் அதுதான். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இயேசு குழந்தையாக இருக்கும் பொழுதே ராஜாவாகத்தான் அவர்களே அவரை காண வந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது இயேசு எப்படிப்பட்ட ராஜா, இன்றைக்கு அவர் ராஜாவாக இருக்கிறாரா அல்லது எப்படிப்பட்ட ராஜாவாக அவர் வரப்போகிறார் என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். 2000 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த அந்த நிகழ்வில் நான் எதை கற்றுக்கொள்ளுகின்றேன் அல்லது வரப்போகிறவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை வந்த இரட்சகராக கிறிஸ்துவிலிருந்து நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னொரு காரியம் இந்த வேத வசனத்திலே பார்க்கும்போது, ஜனங்கள் எல்லாரும் அவரை ராஜா என்று சொன்னது மாத்திரமல்ல, ஓசன்னா என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இந்த ஓசன்னா என்று சொன்னால் அதற்கு சரியான அர்த்தம் என்ன? இந்த ஓசன்னா என்பது எபிரேயத்திலும் ஓசன்னா என்று சொல்லப்படுகிறது, கிரேக்கத்திலும் ஊசன்னா என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், சேவ் ஆர் ரெஸ்கியூ ஆர் சேவியர், ரட்சியும் அல்லது காப்பாற்றும் அல்லது இன்னும் ஆழமாய் சொல்ல போனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யும் என்கிற ஒரு வார்த்தை தான். இயேசுவை அவர்கள் அந்த எருசலேம் வீதிகளில், இயேசுவானவர் பவனியாக போகிறார், ஜனங்கள் எல்லாம் கதறுகிற ஒரே சத்தம், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஓசன்னா என்பது ஜனங்கள் ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கின்ற, அவர் ராஜாவாக வந்தவர், எங்களுக்கு என்ன கொடுக்க போகிறார் என்பதை தான் எதிர்பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, 9வது வசனத்தில் இருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், ஓசன்னா அவர் வருகிறார் தாவீதின் குமாரனுக்கு என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. உன்னதத்தில் அவருக்கு அங்கே ஓசன்னா என்று சொல்லி உயர்த்தப்படுகிறது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவன் மனித ரூபத்திலே மனிதனுக்காக வந்தவர், இப்பொழுது ரட்சிக்கின்ற பணியை செய்ய போகிறார் என்பதை நம்ம இந்த இடத்திலே புரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு 21வது அதிகாரத்தை நம்ம இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ஓசன்னா என்பது எங்களை விடுவியும், எங்கள் சரீரத்தில், எங்கள் ஆத்மீகத்தில், எங்கள் சமுதாய வாழ்க்கையில், எங்களுடைய மன அழுத்தத்தில் ஒரு விடுதலை தேவை என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஓசன்னா என்பதனுடைய 2 வேத அர்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், த்ரூ ரெப்பண்டன்ஸ் ஆஃப் பீப்புள், மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவதற்கு அல்லது தன்னையே அர்ப்பணிப்பது. இன்னொன்று பார்க்கும்போது, த்ரூ ரிடம்ஷன், காட் அக்செப்டிங் பீப்புள், ஆண்டவர் விடுவித்ததின் மூலமாக ஜனங்களை ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே அந்த முதல் நிகழ்வு தான் இயேசுவானவர் எருசலேம் வீதிகளில் நடந்து வந்தது தான் குருத்தோலை ஞாயிறு. ஒருவேளை இன்றைக்கு நம்ம எதை சிந்திக்கப் போகிறோம் என்று சொன்னால், வந்தவர் எப்படி வந்தார், வரப்போகிறவர் எப்படி வரப்போகிறார். We are going to meditate how Jesus came 2000 years ago on the streets of Jerusalem, but how he is going to come in his second coming. இரண்டாவது வருகையில் அவர் எப்படி வரப்போகிறார். ஒரு ராஜாவை நம்ம ஆழமாக அறிந்திருக்கிறோம். We know about the king who came 2000 years ago, but we should be aware of the king who is going to come at the end. கடைசியில் வரப்போகிற ராஜாவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன் ஆலயத்திற்கு சென்றார். ஆலயத்திற்கு சென்ற அன்றைக்கு திருச்சபையில் இதே போல ஒரு குருத்தொலை ஞாயிறு. அவர் வீட்டிற்கு வரும்போது கைகளில் நிறைய ஓலைகளையும் சிலுவையும் கொண்டு வந்தார். அதை வீட்டில் இருந்த சிறுவன் பார்த்தான், பார்த்து போயிட்டு கேட்டான். அவனுக்கு அன்றைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவன் ஆலயத்திற்கு போகவில்லை. அப்போது மகன் கேட்டான், அப்பா இன்றைக்கு என்ன திருச்சபையில் விசேஷம்? அப்பா சொன்னார், இன்றைக்கு திருச்சபையில் வந்து குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறு என்றால், குருத்தோலை ஞாயிறு என்பது இயேசுவானவர் எருசலேம் வீதிகளில் அவர் ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்து ஓசன்னா என்று பாடி அவர் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் கதறின பொழுது இயேசுவானவர் உலகத்திற்கு தன்னை காண்பித்தார். அந்த சிறப்பான நாள். உடனே அவன் சொன்னான், இந்த நாளை நான் இழந்து விட்டேனே, ஒருவேளை இன்றைக்கு நான் திருச்சபைக்கு வந்திருந்தால் உங்களோடு அந்த இயேசுவை நான் பார்த்திருப்பேன் என்று சொன்னான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஒருவேளை அந்த சிறுவன் புரிந்து கொண்டது, இயேசு அன்றைக்கு தான் வந்தார் என்று சொல்லி. அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரை ஆராதனைகளில் பார்க்கிறோமா? அந்த பார்க்கின்ற அனுபவத்தை தான் உணர வேண்டும் என்பதற்காக இயேசுவினுடைய பவனி கிறிஸ்துவை உலகத்திற்கு காண்பிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக மத்தேயு 22 அதிகாரத்தில் மூன்று பங்காக நாம் அதை பிரித்து கொள்ளலாம். எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னால், முதலாவது இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாவாக வெளிப்பட்டார். அவர் ராஜாவாக அவருடைய வெளிப்புற தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to understand the appearance, how he was a king. ஒரு ராஜாவாக எப்படி அவர் உலகத்திற்கு தம்மை காண்பித்தார். பிரியமானவர்கள், நான் சொன்ன வண்ணமாக மத்தேயு 21 அதிகாரத்திலே அவர் முதல் முறையாக வந்ததை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 11 வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 11 வசனம். அடுத்து வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையில் வரப்போகிறவர் எப்படி வருவார் என்கிற ஒரு பவனியை அங்கே நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு பவனியை பார்த்தோம். இயேசுவானவர் எருசலேம் வீதியில் கழுதையின் மீது பிரயாணமாக கடந்து சென்றார். ஆனால் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் பரலோகம் திறந்திருக்கிறது, ஒரு வெள்ளை குதிரை வெளிப்படுகிறது, அதன் மேல் ஏறி இருக்கிறவராக அவர் வெளிப்பட்டார். அவர் என்ன செய்கிறார் பாருங்க, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை, அவருடைய தலையின் மீது கிரீடம், அவர் வைத்திருந்த உடுத்தியிருந்த ஆடை இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டது, அவருக்கென்று ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, அவருடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம முதலாவது வந்த இயேசுவை ராஜாவையும் வரப்போகிற ராஜாவை நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், இயேசுவினுடைய வெளியரங்கமான பார்வை, அந்த அப்பியரன்ஸ்ல நம்ம கற்றுக்கொள்வது என்னவென்று சொன்னால், முதலாவது He came in poverty as a son of carpenter. ஒரு ஏழை வீட்டிலே ஒரு ஏழ்மையான ஒரு மனிதனாக பிறந்தார். அதுவும் ஒரு கார்பெண்டர், ஒரு தச்சருடைய வீட்டிலே அவர் பிறந்தார். பாவர்ட்டி இஸ் அ எர்த்லி ஸ்டாண்டர்ட், உலகத்தினுடைய அளவுகோலாக இருக்கிறது. ஆனால் வரப்போகிறவர் எப்படி வருவாராம்? வேதம் சொல்கிறது, இஸ் கோயிங் டு கம் ஆஸ் அ கிங் ஃப்ரம் ஹெவன். அவர் எங்கே இருந்து வருகிறார் பாருங்கள், வேதம் சொல்கிறது பரலோகம் திறந்திருக்கிறது. அப்போ பரலோகத்திலிருந்து வருகிறார். It talks about he is going to come from the rich and the richest place. மிகவும் விலையேற பெற்ற ஒரு இடத்திலிருந்து வருகிறார். ஒரு முறை சாதாரணமாக வந்தார், ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவராக. ஆனால் வரப்போகிறவர் எப்படி வருவாராம்? அங்கே மிகவும் விலையேற பெற்ற உயர் அந்தஸ்து உடையவராக வருகிறார். So he is coming as a son of living, not from the poverty. இரண்டாவது காரியம், அவருடைய வருகையில பார்க்கும்போது, முதல் முறையாக வந்தபொழுது அவர் சாதாரண ஆடை உடுத்தினவராக வந்தார். He came with an ordinary dress. அந்த நாட்களிலே ஒரு ஆசாரியர்கள் உடுத்துகின்ற அல்லது மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறவர்கள் உடுத்துகின்ற ஒரு சாதாரண ஆடையோடு கூட இயேசு வெளிப்பட்டார். ஆனால் இரண்டாவது வருகையிலே அவர் எப்படி வரப்போகிறாராம்? வெளிப்படுத்தல் 19:13 வசனம் சொல்கிறது, இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட ஆடையை உடுத்தினவராக அவர் வருவாராம். அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், மனிதனுக்காக நான் இரத்தம் சிந்தினேன், அந்த இரத்தத்தின் மூலமாக மன்னிப்பை உலகம் கண்டு கொண்டது என்பதை நினைப்பூட்டும்படியாய் வருவாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல் முறை அவர் வந்தபொழுது அவருடைய ஆடையை யாரும் மேன்மையாக கருதவில்லை. கடைசியில் அவரிடம் இருந்த ஆடையை கூட சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த ஆடையும் கூட எடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள், சீட்டு போட்டதை பிரித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அழிந்து போகிற ஆடையோடு அல்ல, நித்திய நித்தியமாய் ரட்சிப்பின் ஆடை தரித்தவராக அவர் வரப்போகிறார். மூன்றாவது காரியம், அவர் முதல் முறையாக வந்தபொழுது அவருடைய வெளிப்புற தன்மை என்னவென்று சொன்னால், அவருடைய வரும்பொழுது அவருடைய தலையிலே ஒரு கிரீடம் இல்லை. அவர் ராஜா என்று சொன்னார்கள், ஆனால் அவருக்கு கிரீடம் கொடுக்கப்படவில்லை. மாறாக முற்களினால் செய்யப்பட்ட கிரீடம் அவர்களுக்கு சிலுவையில் தொங்கும் போது வைத்தார்கள். ஆனால் எருசலேம் வீதியில் வரும் பொழுது அவர் சாதாரணமாக வருகிறார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது, அவர் வரும்பொழுது எப்படி வருவாராம்? 12 வசனம் சொல்கிறது, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எதை நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஒரு முறை அவர் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது ராஜா என்று பெயர் அளவில் சொல்லப்பட்டார், அல்லது ராஜா என்று மக்களால் அங்கீகரிக்கப்படுவதற்கு அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் வரும் பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக கிரீடத்தை அவர் தலையின் மீது வைத்தவராக வருவார் என்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ராஜா என்பது ராஜாவினுடைய தலையில் இருக்கிற கிரீடத்தின் அடையாளம் என்னவென்று சொன்னால், இட் ஷோஸ் இட் டாக்ஸ் அபவுட் த அத்தாரிட்டி, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார். முதல் முறையாக இந்த உலகத்தில் வந்த பொழுது அவருடைய பார்வை எப்படி இருந்தது என்று சொன்னால், மக்களுக்கு குறித்த ஒரு கரிசனையோடு இருந்தார். அவர் மெய்ப்பனில்லாத ஆடுகளை பார்க்கும் பொழுது ஜனங்களை பார்த்து மனதுருகினார். ஏழை எளியவர்கள் அவரிடத்தில் வியாதிப்பட்டவர்கள் வந்த பொழுது மனதுருகுகிறவராக இருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் வெளிப்படுத்தலிலே எதை என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். அந்த வேத வசனம் சொல்கிறது, 12 வசனம், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. முதல் முறை வந்தவர் அவருடைய பார்வை மன்னிக்கின்ற பார்வையாக வெளிப்பட்டார். ஆனால் வரப்போகிறவர் அந்த அக்கினி ஜுவாலை என்பது நியாய தீர்ப்பின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை முதல் முறையாக வந்தபோது இயேசுவின் பார்வையை கண்டவர்கள் மகிழ்ந்தார்கள். ஏனென்றால் அவருடைய பார்வைக்கு முன்பதாக நின்றவர்கள் எல்லாம் வியாதியிலிருந்து சுகம் பெற்றார்கள். அவர் பார்த்த இடங்களில் அவருடைய பார்வையில் பட்டவர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள். ஆனால் ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அந்த பார்வை எப்படிப்பட்டதாம்? அக்கினி ஜுவாலை போல, அது நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல் முறையாக அவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது கழுதையின் மீது அவர் என்ன செய்கிறார்? சாதாரணமாக வருகின்றார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒருவர் கழுதையின் மீது வருகிறார் என்று சொன்னால் சமாதானத்தின் செய்தி சொல்லும்படியாய் வருகிறார். ஒரு எதிராளியாகிய ராஜா தன்னை யுத்தத்திற்கு அழைக்கும் பொழுது கழுதையின் மீது ஒருவர் வந்தால், நான் யுத்தம் செய்ய விரும்பவில்லை, மாறாக சமாதானம் பேச வருகிறேன். ஆனால் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே சொல்லப்படுகிறது, இப்பொழுது அவர் வரப்போகிறவர் எப்படி வருவாராம்? வெள்ளை குதிரையின் மீது. முதல் முறையாக சாதாரண எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஆர்டினரி அனிமல். ஆனால் வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்லுகிறது, அவர் இரண்டாவது முறை வரும் பொழுது அங்கே வெள்ளை குதிரை, த டாக்ஸ் அபவுட் த ராயல் என்ன மீடியா, அவர் மிகவும் விலையேற பெற்ற அல்லது பவர்ஃபுல் கழுதையை அவர் என்ன செய்கிறார், அங்கே குதிரையின் மீது அவர் வருகிறார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எதை நம்ம வேற்றுமைப்படுத்துகிறது என்று சொன்னால், முதல் முறையாக சாதாரணமாக எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும்படியே வந்தார். இப்போ சொல்றாரு, வாருங்கள், யுத்தம் பண்ணுவதற்கு யார் ஆயத்தமாக இருக்கிறார்கள்? ஏனென்றால் கிருபையின் காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே, அந்த கிருபையின் காலத்தில் நீங்கள் ராஜாவை கண்டீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு யுத்தத்தில் ஆண்டவர் அவர்களை சந்திக்க அவர் வருகிறார். முதல் முறை வந்த பொழுது எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஒரு சாதாரண எருசலேம் வீதியில் மாத்திரம்தான் அவர் அறியப்பட்டார். அது கூட அந்த ஒரு நாள் மாத்திரம்தான் மக்கள் அதிகமாய் அவரை குறித்து பேசியிருப்பார்கள். இயேசு என்கிற ஒருவர் இந்த வீதியின் வழியாய் வந்தார் என்று சொல்லி. ஆனால் இரண்டாவது முறை வரும்பொழுது எப்படி இருக்குமாம்? வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் 1:7 வசனத்தை வாசியுங்கள். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். பிரியமானவர்களை, வேதம் சொல்கிறது அன்றைக்கு ஒரு சிறு கூட்டம் தான் அவரை கண்டார்கள். ஆனால் ஆண்டவர் வரப்போகிறார், அதை ஒரு சிறு கூட்டம் அல்ல, முழு உலகமும் காணும் என்று சொல்லுகிறார். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒருவேளை எல்லாரும் அன்றைக்கு அறிந்து கொள்வார்கள். முதல் முறை அநேகர் அறியவில்லை. இன்னும் சில காரியங்கள் பார்க்கும்போது, அவர் சாதாரண படிப்பறிவில்லாத ஏழை எளிய மக்களுடைய 12 சீடர்களுக்கு தலைவனாகத்தான் முதல் முறை பூமியின் மீது வெளிப்பட்டார். எருசலேம் வீதியில் போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, இயேசு போறார், அவர் கூட ஒரு 10-12 பேர் இருக்கிறார்கள், அவர் ஒரு சிறிய கூட்டத்தினுடைய ஒரு சாதாரண தலைவராக இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் வரப்போகிறாராம், எப்படி வருவாராம்? கோடிக்கணக்கான தூதர்களும் பரிசுத்தவான்களும் சூழ நிற்கும் பொழுது அவர்கள் நடுவில் மாட்சிமை பொருந்திய ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ஒருவேளை நம்ம முதல்ல பார்த்த இயேசு ஒரு சாதாரண இயேசு, ஆனால் மகிமையில் அவர் அப்படி வரப்போவதில்லை. அவரை பார்க்க அந்த நாளிலே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் நானும் முதல் முறையாக வந்த இயேசுவை பார்த்து கொண்டு அப்படித்தான் திரும்ப வரப்போகிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை அன்றைக்கு அவர் அந்த எருசலேம் வீதியில் வந்த பொழுது மற்றவங்களாம் சொல்லியிருப்பாங்க, பாரியா இயேசு கழுதையின் மீது போறார், சிரித்திருப்பார்கள். பீப்புள் மைட் ஹவ் மோக்ட், அவரை ஏளனமாக பேசியிருப்பார்கள். ஆனால் பிரியமானவர்கள், ஒரு நாளில் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார் தெரியுமா? ராஜாதி ராஜாவாக. யாரும் அவரை குறைவாக மதிப்பீடு செய்ய முடியாது. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பு அவரை ஒரு சாதாரணமாக நினைத்தார்கள். ஆனால் வேதம் சொல்வது எல்லாருடைய கண்கள் காணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளின், முதலாவது காரியம் நீங்களும் நானும் இந்த குருத்தோலை நாளில் கற்றுக்கொள்ள வேண்டியது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த உலகத்தில் வந்தபொழுது சாதாரணமாக வந்தார். ஆனால் அவர் வந்தவர் வரப்போகிறவர் சாதாரணமாக வரப்போவது இல்லை. வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்களும் நானும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வருகை மிகவும் ஆயத்தமாக இருக்கிறது. அதில் சந்திக்கிற கூட்டத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் பாக்கியவான்கள். இரண்டாவதாக, இயேசுவானவர் அந்த எருசலேம் வீதியில் வந்த அவருடைய இரண்டாவது திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நோக்கத்திற்காக வந்தார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், தி மெத்தட், த கிங்ஸ் மெத்தட் ஆஃப் ரீச்சிங் பீப்புள், அவர் மனிதரை சந்திப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்த முறைகள், எப்படிப்பட்ட முறைகளை அவர் தெரிந்தெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, முதல் முறையாக அவர் இந்த உலகத்தில் வந்தபொழுது the rules and regulations were something different. It is not going to be same when he is going to come the second time. அவர் மகிமையில் வரும்பொழுது அதே சட்டதிட்டங்கள் இருக்க போவதில்லை. அவர் ஒவ்வொருவரையும் போய் வாருங்கள் என்று அழைக்கப் போவதில்லை. என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கப் போவதில்லை. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஏற்றுக்கொள்ளேன் என்று அவர் சொல்லப் போவதில்லை. That rules and regulation is going to be changed. அதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல் முறை வந்தவர் எப்படி வந்தார் தெரியுமா? சாதாரண மக்கள் அவரோடு கூட பேசினார்கள். மனிதரோடு மனிதராக நடந்து சென்றார். அங்கே கடற்கரையிலே மனிதரோடு மனிதராக உட்கார்ந்து உபதேசித்தார். மலை பிரசங்கத்திலே மக்களோடு மக்களாக உட்கார்ந்து ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்தார். மக்கள் அவரை தொட்டு பார்த்தார்கள். அவரோடு கூட கை அசைத்து கொண்டார்கள். அவருடைய தொடுதலை அநேகர் உணர்ந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்கள், இவைகள் எல்லாம் when he came first time. 2000 வருடத்திற்கு முன்பு குருத்தோலை பவனியில் வந்த கிறிஸ்துவானவர் சாதாரணமாக வந்தார். இப்போ எப்படி ஒருவர் தெரியுமா? முதல் முறையாக நம்ம அதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஹி கேம் ஆஸ் எ சர்வன்ட். வேதவசனம் சொல்லுகிறது, மனிதனுக்கு சேவை செய்யும்படியாய் கிறிஸ்து உலகத்தில் வெளிப்பட்டார். ஹி கேம் ஆஸ் எ சர்வன்ட், பட் நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு கம் இன் பவர் அண்ட் அத்தாரிட்டி. வரப்போகிறவர் அதிகாரத்தோடும் சகலத்தையும் சகலருக்கும் தலைவனாக அவர் வரப்போகிறார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 19:15 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 19:15. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புறஜாதிகளை வெட்டும்படியாக அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இரும்பு கோலால் அவர்களை அரசாளுகின்றார். முதல் முறையாக வந்தவர் யாரையும் அரசாளவில்லை, யாரையும் அதிகாரப்படுத்தவில்லை. அவரை துன்புறுத்தினவர்களை பார்த்து மன்னியும் என்று கதறினவர். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட மற்றவர்களை அவர் என்ன செய்யவில்லை, ஆளுகை செய்யவில்லை. But Bible says when he comes second time, அவர் ஆளுகை செய்யும்படியாக ஒரு நாள் வரப்போகிறார். அப்ப எப்படி வருவாராம்? He comes with authority. அவருடைய வார்த்தையானது உருவின பட்டயங்கள் போல் இருக்குமாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, we have to understand how sharp the word of God will be. அவர் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று சொல்லி மாத்திரமல்ல, முதல் முறையாக வந்த பொழுது அவர் வந்த அந்த மக்கள் எல்லாருமே அவரை ஒரு ஏழை எளிமையான கோலத்தை யாரும் பெரிதாக நினைக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், ஆனால் ராஜாவாக வரப்போகிறார். அப்போ அவருடைய அந்த த மெத்தட், அவர் மனிதனை சந்திக்க வந்த பொழுது அவர் எடுத்துக்கொண்ட முதல் மீடியா, எந்த மீடியத்தை அவர் தெரிந்தெடுத்தார் என்று சொன்னால், அவர் ஒரு சர்வன்ட்டாக, ஒரு வேலைக்காரனை போல அவர் வந்தார். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், முதல் முறையாக அவர் உலகத்தில் வந்தபோது எல்லாருக்கும் சமாதானம் சொல்லி கொண்டே வந்தார். ஹி கேம் வித் அ மெசேஜ் ஆஃப் பீஸ். அவரை கண்டவர்கள் எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுத்தார். ஹி ஷர்ட் த பீஸ் டு எவ்ரிபாடி. எல்லாருக்கும் சமாதானத்தை சொன்னார். ஹி கால்ட் பீப்புள் டு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பீஸ். ஜனங்களை அவருடைய சமாதானத்தை அனுபவிக்கும்படியாய் அவர் அழைத்தார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெண்டாவது முறை வரப்போகிறார். அப்பொழுது அவர் சமாதான செய்தியோடு வரப்போவதில்லை. அவர் எப்படி வரப்போகிறார் தெரியுமா? ஹி இஸ் கோயிங் டு பி ஆகிய வெளிப்படுத்துகிற விசேஷம் 19 சொல்லும் போது அவர் யுத்த வீரனாக யுத்தத்திற்கு அழைக்கும்படியாய் வருகிறார். வாசித்து பார்ப்போம் அந்த வெளிப்படுத்தல் 19:11 வசனம், கடைசி வரி வாசியுங்கள். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணுதல் என்பது ஹி வில் கால் பீப்புள் டு கம் அண்ட் ஹாவ் வார் வித் மீ. என் கூட வந்து யுத்தம் செய்து பார். உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு காலத்தில் நீ சமாதானத்தை அனுபவித்தாயா, அல்லது சமாதானம் உனக்கு நீ அனுபவிக்காமல் விட்டிருப்பாய் என்று சொன்னால் யுத்தம் செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, த டாக்ஸ் அபவுட் ஹி கேம் வித் அ மெசேஜ் ஆஃப் பீஸ் ஃபர்ஸ்ட் டைம், பட் இஸ் கோயிங் டு கம் in the second time not to share the message of peace but is going to call people for war. யுத்தத்திற்கு அழைக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. So he is going to have his own army with him. அவரோடு கூட ஒரு பெரிய யுத்த சேனைகள் இருக்கும். அவர் யுத்த வீரனுடைய ஆடையை தரித்திருப்பார். யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு யுத்த வீரனை போல அவர் வருவாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்றைக்கு அவரிடத்தில் போராடி போட்டி போட்டு ஒருவரும் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவர் எப்படி யுத்தம் பண்ணுவாராம்? வேதம் சொல்கிறது அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். அவருடைய யுத்தத்தில் நீதியும் நியாயமும் இருக்கும். ஒரு மனிதனும் அவனுடைய தவறுகளையோ அவனுடைய பலத்தையோ கொண்டு இயேசு வண்டை வந்து யுத்தம் செய்து வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் பிரியமானவர்கள், ஒரு முறை வந்தார், அன்றைக்கு எல்லாருக்கும் சமாதான செய்தியை சொல்லிட்டு யார் வந்தாலும் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் இருக்கிற கல்லனையும் ஏற்றுக்கொண்டார். சாதாரண மனிதனையும் ஏற்றுக்கொண்டார். செல்வந்தனையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒன் டே இஸ் கோயிங் டு கம் பட் இஸ் நாட் கோயிங் டு ஷேர் த மெசேஜ் ஆஃப் பீஸ் பட் த மெசேஜ் ஆஃப் வார். யுத்தத்தின் செய்தியை ஒரு நாள் கொடுக்க வருகிறார். இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது, முதல் முறை வந்தபொழுது அவர் எப்படி வந்தார் என்று சொன்னால், ஹி கேவ் அ சான்ஸ் ஆஃப் இன்விடேஷன். மக்களுக்கு அழைப்பு கொடுக்க வந்தார். இந்த உலகத்தில் சுற்றித் திரிந்த காலம் முழுவதும் மற்றவர்களை அழைத்தார். இன்றைக்கே ரட்சணிய நாள் என்று பிரசங்கித்தார். இதுவே கிருபையின் காலம், இதுவே தேவனுடைய நன்மையை அனுபவிக்கிற காலம் என்று பிரசங்கித்தார். மனிதனுடைய கோபத்திற்கும் மனிதனுடைய வாழ்வில் இருந்த எல்லாவற்றிற்கும் அதை தவறு என்று உணர்த்தி மனிதனை நல்வழிப்படுத்துகின்ற அழைப்பை கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் இரண்டாவது முறை வரப்போகிறார். இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ டைம் ஆஃப் இன்விடேஷன் பட் இட் இஸ் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் த நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். புதிய சட்ட திட்டங்களை அவர் என்ன செய்ய போகிறார்? அங்கே நியமிக்க போகிறார். அந்த புதிய சட்ட திட்டங்கள் என்ன? புதிய சட்ட திட்டங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவருடைய ஆளுகைக்கு தான், அவருடைய அதிகாரத்திற்கு தான் அனைவரும் உட்படுவார்கள். ஒருவரும் அழைக்கப்படுவதில்லை. முதல் முறை வந்தபொழுது வேத வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், மத்தேயு 9:36 பார்க்கிறோம், அவர் அழைக்கிறார். மத்தேயு 11:28-30 வரை அழைக்கிறார். யோவான் 3:16 அவர் மீது விசுவாசம் உள்ள எல்லாரையும் அன்போடு கூட அழைக்கிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், முதல் முறை அவர் உலகத்தில் வந்த பொழுது அவர் பயன்படுத்தின அதே மெத்தட் இஸ் நாட் கோயிங் டு பி ரிப்பீட்டட். இன்றைக்கு ஏன் அதை நாம் பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னால், முதல் முறையாக வந்த பொழுது அவர் எந்த மெத்தடை பயன்படுத்தி நம்மை ஏற்றுக்கொள்ள விரும்பினாரோ, அந்த ஏற்றுக்கொள்ளுவதில் அவர் ஏற்றுக்கொண்டதில் நீங்களும் நானும் பங்கெடுத்திருக்கிறோமா? ஒருவேளை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால், ஒரு நாள் அவர் வரப்போகிறார். Then we are going to face him with a war. யுத்தத்தில் தான் அவரை நாம் சந்திக்க வேண்டும். ஒருவேளை பிரியமானவர்களே, முதலாவது அவருடைய வெளியரங்கமான அப்பியரன்ஸ், இட் வாஸ் வெரி சிம்பிள். இரண்டாவது அவர் வந்த அவருடைய மெத்தட் அஸ் அ கிங், ஹி கேவ் அ வெரி பிளைன் மெத்தட். வெறும் சாதாரணமான மெத்தடை அவர் மனிதருக்கு காண்பித்தார். மூன்றாவது காரியம், முதல் முறையாக வந்தவர் எப்படி வெளிப்பட்டார் சொன்னார், அவர் த கிங் வித் அ மிஷன். அவர் இந்த உலகத்தில் வந்தபோது அவர் தன்னோடு கூட ஒரு ராஜாவாக சில அருட்பணி செய்யும்படியாய் வெளிப்பட்டார். சில அருட்பணியை நிறைவேற்றும்படியாய் அவர் வெளிப்பட்டார். ஆனால் இரண்டாவது முறை ஒரு முறை வரப்போகிறார். அப்பொழுது அவருடைய அருட்பணி எப்படி இருக்கும் என்பது வேதத்தில் நம்ம புரிந்து கொள்ளலாம். முதல் முறையாக அவர் வந்தபொழுது அவருடைய மிஷன் என்ன? வாட் வாஸ் இஸ் மிஷன் வென் இ கேம் 2000 இயர்ஸ் அகோ? கிறிஸ்துவுக்கு பிரியமான, வென் ஜீசஸ் கேம் டு த வேர்ல்ட், இஸ் மிஷன் டு த பீப்புள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய விருப்பத்தை ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாய் அவர் பூமியில் வெளிப்படுத்தார். ஸோ ஹி வாண்டட் டு பிரிங் த தாட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் மனிதனுடைய எல்லைக்கு அவர் கொண்டு வந்தார், மாற்றினார். மனிதன் புரிந்து கொள்ள முடியாத தேவனுடைய விருப்பத்தை, மனிதன் அறிந்து கொள்ள முடியாத தேவ ரகசியத்தை கிறிஸ்துவானவர் மனிதனுக்கு என்ன செய்தார்? அவர் கொண்டு வந்தார். எனவேதான் எளிய சீடர்களை அழைத்து எளிய உபதேசம் சொல்லி எளிமையான வழியாக மனிதனை ரட்சிக்கும்படியாய் மனிதனை அனுப்பினார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் வந்த முதல் நோக்கம் என்ன தெரியுமா? இஸ் மிஷன் டு ரிடீம் பீப்புள், மனிதர்களை விடுவிப்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. தீத்து 2:14 வாசியுங்கள். Titus 2:14, தீத்து 2:14. போதும் பிரியமானவர்களே, அவர் முதல் முறையாக வந்தபொழுது எதற்காக வந்தாராம்? தீத்து 2:14 மிக அழகாக சொல்கிறது, நம்மை சகல அக்கிரமங்களிலும் இருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக மாற்ற வந்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 1 Peter 1:18-19 சொல்லும்பொழுது, உங்களையும் என்னையும் அழிவில்லாத அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் இரண்டாவது முறை வரப்போகிறார். He is not going to come to redeem people, but he is going to reign people. மக்களை ஆளுகை செய்ய போகிறவராய் வரப்போகிறார். So he is going to become a ruler. ஒரு ராஜாவாக இஸ் கோயிங் டு ரெயின் இஸ் பீப்புள். சங்கீதங்களின் புஸ்தகம் 145:13 நம்ம பார்க்கிறோம், த எவர்லாஸ்டிங் கிங்டம், நித்திய நித்திய காலமாய் அவருடைய ஆளுகை இருக்கும். அவர் ராஜாவாக இருப்பார், அவரால் மீட்கப்பட்டவர்கள் அவரோடு இருப்பார்கள், மீட்கப்படாதவர்கள் அவரால் ராஜதீகம் செய்யப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ முதல் முறையாக வந்தவருடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹீ கேம் டு ரிடீம் பீப்புள் ஃப்ரம் சின், ஃப்ரம் ஆல் சார்ட் ஆஃப் கர்சஸ், எல்லா பாவ சாபங்களிலிருந்து விடுவிக்கும்படியாக 2000 வருஷத்துக்கு முன்பதாக எருசலேம் வீதியில் வந்தார். ஆனால் வரப்போகிறவர் இஸ் கோயிங் டு ரூல் பீப்புள், மக்களை ஆளுகை செய்கிறவராக வரப்போகிறார். முதல் முறையாக வந்தவர் ஹீ கேம் டு டை, மனிதனுக்காக மரிக்கும்படியாய் வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், த ஹோல் பர்பஸ் ஆஃப் இஸ் கமிங் டு த வேர்ல்ட் வாஸ் ஜஸ்ட் டு டை அண்ட் டு மேக் த வே, மழித்து மரணத்தை வென்று பாதையை திறக்கும்படியாக வந்தார். இன்னொரு முறை வரப்போகிறார். இஸ் நாட் கோயிங் டு கம் டு டை, மரிப்பதற்காக வரப்போவதில்லை. மாறாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 1:18 சொல்கிறது, வாசியுங்கள், வெளிப்படுத்தல் 1:18. இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல் உடையவராக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல் முறையாக இந்த பூமியில் வெளிப்பட்ட கிறிஸ்துவானவர் ஜஸ்ட் டு டை ஃபார் பீப்புள், மரணம் என்ன என்பதை ருசித்து மரணம் வாழ்வின் முடிவு அல்ல என்பதை மனிதன் அறிய வேண்டும் என்பதற்காக மரிப்பதற்காக வந்தார். பட் செகண்ட் டைம் இஸ் நாட் கோயிங் டு கம் டு டை, பட் ஹி சேஸ் தட் ஐ எம் கோயிங் டு பி எவர் லிவிங், என்றென்றும் உயிரோடு இருக்கிறவராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், எனவேதான் இயேசுவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. நிறைவாக நம்ம பார்க்கும்போது, வென் இ கேம் ஃபர்ஸ்ட் டைம் த டார்கெட் ஆஃப் இஸ் மிஷன் வாஸ் ஜஸ்ட் டு டை ஆன் த கிராஸ், சிலுவையில் மரிப்பது தான் அவருடைய நோக்கம். இயேசுவானவர் தம்முடைய சீடர்களை அழைக்கும் போது சொல்றார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை, ஆனால் மரிப்பதற்கு முன்னமே அவருடைய கம்ப்ளீட் பிளான் டு டை ஆன் த கிராஸ், சிலுவையை தான் மாற்ற வேண்டும். ஏனென்றால் சிலுவை மனிதனால் அங்கே ஒதுக்கப்பட்ட ஒரு சின்னம், அது ஒரு பாட்டு மரண, அதாவது சாபத்தின் அடையாளம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த அடையாளத்தை மாற்றும்படியாய் மனிதனுடைய கொடூர மரணத்தின் சிலுவையை அவர் ரட்சிப்பின் அடையாளமாய் மாற்றும்படியாய் ஹி கேம் ஒன்ஸ். And next time he is going to come, but he is not going to die again on the cross. இன்னொரு முறை அவரை யாரும் சிலுவையில் அறைய முடியாது. Because he is going to become the Lord and Lord of all the kingdom. எல்லா ராஜ்யங்களுக்கும் தலைவராக அவர் வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை முதல் முறையாக வந்த கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோமா? அந்த கிறிஸ்துவானவர் நமக்காக அவர் வைத்திருந்த திட்டத்தை நாம் புரிந்திருக்கிறோமா? அவர் கொண்டு வந்த அவருடைய விலையேறப்பெற்ற அவருடைய அந்த அருட்பணி, த மிஷன், நோக்கத்தை நான் அறிந்திருக்கிறேனா? பிரியமானவர்களை, அறிந்திருப்போம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த செய்தியை தான் இந்த உலகத்திற்கு இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும். ஒரு முறை வந்தவர் சாதாரணமாய் வந்தார், ஆனால் இன்னொரு முறை வரப்போகிறார். பட் வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல், இஸ் நாட் கோயிங் டு பி சேம். இதே போல அவர் வரப்போவதில்லை, ஆனால் அவர் வரப்போகிறவர் ஆளுகை செய்கிறவராய், சகல அதிகாரம் உள்ளவராய் வரப்போகிறார். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையில் கிறிஸ்துவானவர் குருத்தோலை பவனியாக சென்றார் என்று சொன்னால் அவர் வந்ததின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அறிவிக்க நம்மை அழைக்கிறார். எனவே குருத்தோலை ஞாயிறிலே முதல் முறை வந்தவரை நாம் சிந்தித்தோம், வரப்போகிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டோம். ஒரு வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.